மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உவா குருகுலம் மனையியல் பாடத்தினூடாக இணையும் நான் பூனாகலை தமிழ் மகா வித்தியாலயத்திலிருந்து திருமதி ராஜேஸ்வரி. ஆம் மாணவர்களே, முதலில் பாடத்திற்குள் செல்வதற்கு முன்னர் நீங்கள் தரம் 11 மனையியல் பாடநூலையும் எழுதுக்கருவிகளையும் அருகில் வைத்துக் கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் பாடமானது வினாத்தாள்களில் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக வினாக்கள் வருகின்ற ஒரு பாடமாகும். பாடநூலை மீண்டும் மீண்டும் வாசிப்பதன் மூலமே தெளிவான விளக்கத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நன்றாக வாசியுங்கள். இப்பாடப்பகுதியானது பகுதி 2 5வது வினாவாக வரும். இவ் 5வது வினாவில் இப்பாடப்பரப்பு மட்டுமன்றி தரம் 10 முதலாவது 2வது அலகுகளும், அதாவது மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை சூழல் எனும் பாடமும் மனை வளங்கள் எனும் பாடமும் இப்பகுதியில் வரும். அத்தோடு தரம் 11 முதலாவது 2வது அலகுகளும், அதாவது மனையின் உள்ளக அலங்காரமும் வீட்டுத்தோட்ட ஒழுங்கமைப்பும் மனைவள முகாமைத்துவம் என்ற பாடங்களும் இணைந்து வரும். மேற்குறிப்பிட்ட 4 அலகுகளையும் உள்ளடக்கி 5வது வினாவானது கட்டாயமாக வினாத்தாள்களில் வருகின்றது. அந்த வகையில் மாணவர்களே, 5வது வினாவிற்கு தயாராகும் வகையில் இப்பாடத்தை பற்றி கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன். மேற்குறிப்பிட்ட பாடங்கள் அனைத்தும் மிகவும் இலகுவான பகுதியாகவே இருக்கின்றது. எனவே நன்றாக படியுங்கள். ஆம் மாணவர்களே, நாங்கள் தற்போது பாடத்திற்குள் செல்வோம். தயாராக இருக்கின்றீர்களா? ஆம். தரம் 11 முதலாவது அலகான மனையின் உள்ளக அலங்காரமும் வீட்டுத்தோட்ட ஒழுங்கமைப்பும். மனையின் உள்ளக அலங்காரமும் வீட்டுத்தோட்ட ஒழுங்கமைப்பும். நாங்கள் வீடு ஒன்றை மிகவும் செலவழித்து கட்டியிருக்கின்றோம் என கொள்ளுவோம். அதனை நாங்கள் அழகுபடுத்த வேண்டியிருக்கின்றது. அதாவது மனையின் உள்ளக எனும் போது உட்புறத்தை நாங்கள் எவ்வாறு அழகுபடுத்துவது என்றும், வெளிப்புறத்தை நாங்கள் பூந்தொட்டி வாங்கி வைப்போம், மேலும் பூக்கன்றுகளை எல்லாம் நாட்டுவோம். ஆனால் அதனை ஒழுங்கான முறையில் எவ்வாறு ஒழுங்குபடுத்தி அழகுபடுத்துவது என்பதை பற்றி நாங்கள் இப்பாடத்தினூடாக பார்ப்போம். மனையின் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை சூழலை ஏற்படுத்துவதற்காக மனையின் உள்ளக அலங்காரமும் வெளிப்புற சூழலை சிறந்த முறையில் ஒழுங்கமைத்துக் கொள்வதற்கு முக்கியமானதாக காணப்படுகின்றது. இதற்கு ஆக்கத்திறன் பெருமளவு துணையாக இருக்கின்றது. மனையின் உள்ளக அலங்காரத்திற்காக நாங்கள் கலையின் அடிப்படை அம்சங்களையும் வடிவமைப்பு கோட்பாடுகளையும் பற்றியும், வெளிப்புற சூழலை ஒழுங்கமைப்பதற்காக அதாவது அலங்கரிப்பதற்காக பின்பற்ற வேண்டிய விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். நாங்கள் முதலில் பார்க்க வேண்டியது கலையின் அடிப்படை அம்சங்களையும் வடிவமைப்பு கோட்பாடுகளையும். ஆக்கமொன்றை உருவாக்கும் போது கலையின் அடிப்படை அம்சங்களையும் வடிவமைப்பு கோட்பாடுகளையும் சரியான முறையில் பயன்படுத்துவது ஆக்கமொன்றின் வெற்றிக்கு காரணமாக அமையும். கலையின் அடிப்படை அம்சங்கள். ஆக்கமொன்றை கட்டியெழுப்பும் போது அதில் கட்டாயமாக இருக்க வேண்டியவை கலையின் அடிப்படை அம்சங்கள் எனலாம். ஆக்கமொன்றை கட்டியெழுப்பும் போது அதில் கட்டாயமாக இருக்க வேண்டியவை கலையின் அடிப்படை அம்சங்கள் எனலாம். அவையாவன: ரேகை, வடிவம், நிறம், இலையமைப்பு. ரேகை, வடிவம், நிறம், இலையமைப்பு. நாங்கள் முதலாவதாக ரேகையை பற்றி பார்ப்போம். ரேகை என்பது உங்களுக்கு தெரியும், கோடுகள். ரேகை என்பது கோடுகள். ஆக்கமொன்றை கட்டியெழுப்புவதற்கு ரேகை அவசியமானதாகும். ஆக்கமொன்றை கட்டியெழுப்புவதற்கு ரேகை அவசியமானதாகும். ஆக்கத்தின் தன்மைக்கேற்ப பயன்படுத்தக்கூடிய ரேகைகள் பல்வகைப்படுவதுடன் அவற்றினூடாக பல்வேறு உணர்வுகளையும் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஆக்கத்தின் தன்மைக்கேற்ப பயன்படுத்தக்கூடிய ரேகைகள் பல்வகைப்படுவதுடன் அவற்றினூடாக பல்வேறு உணர்வுகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஆம், ரேகைகள் அதாவது கோடுகள் 5 வகை காணப்படுகின்றன. அவை: நிலைக்குத்து கோடு, கிடைக்கோடு, வளைக்கோடு, நெளிவு கோடு, சரிவு கோடு. நாங்கள் இவற்றிற்கான உணர்வுகளை பார்ப்போம். நிலைக்குத்து கோடு. நிலைக்குத்து கோடு உயரமான, கம்பீரமான, நேரான, பலமான இயல்புகளை வெளிக்காட்டுகின்றது. கிடைக்கோடு. கிடைக்கோடானது அமைதியான, அசைவற்ற, அகலமான, கட்டையான இயல்புகளை வெளிக்காட்டுகின்றது. வளைக்கோடு. வளைக்கோடானது அழகான, மகிழ்ச்சிகரமான, அமைதியான, மனங்கள் நுண்ணிய நெகிழும் தன்மையுடைய உணர்வுகளை வெளிக்காட்டுகின்றது. வளைக்கோடானது அழகான, மகிழ்ச்சிகரமான, அமைதியான, மனங்கள் நுண்ணிய நெகிழும் தன்மையுடைய உணர்வுகளை வெளிக்காட்டுகின்றது. நெளிவுக்கோடு. குழப்பநிலை, செயற்திறன், அசைவு, இசைவுத்தன்மை, நளினமான அசைவு ஆகிய இயல்புகளை வெளிக்காட்டும். இவற்றை நாங்கள் மனை அலங்காரத்திற்காக பயன்படுத்துவதில்லை. சரிவுக்கோடு. குழப்பநிலை, அமைதியற்ற நிலை, செயற்திறன் போன்ற இயல்புகளை வெளிக்காட்டுகின்றது. முன்னோக்கி வளைந்த ரேகையினூடாக முட்கொணரும் இயல்பும், பின்னோக்கிய வளைந்த ரேகையினூடாக பிற்கொணரும் இயல்பும் வெளிக்காட்டப்படுகின்றது. அடுத்ததாக, அதாவது இரண்டாவது கலையின் அடிப்படை அம்சங்களில் இரண்டாவதாக காணப்படும் வடிவம் என்பதை நாங்கள் பார்ப்போம். ரேகைகளை ஒன்றிணைப்பதன் மூலம் ஏதாவது ஓர் வடிவத்தை உருவாக்கலாம். ரேகைகளை ஒன்றிணைப்பதன் மூலம் ஏதாவது ஒரு வடிவத்தை நாங்கள் உருவாக்கலாம். நீள அகலத்தை காட்டும் ரேகைகளை இணைப்பதன் மூலம் இரு பரிமாண வடிவங்களை பெற்றுக்கொள்ளலாம். நீள அகலத்தை காட்டும் ரேகைகளை இணைப்பதன் மூலம் இரு பரிமாண வடிவங்களை பெற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக, கலண்டர், படங்கள், ஓவியங்கள் போன்றவற்றை குறிப்பிடலாம். நீள அகல உயரத்தை காட்டும் ரேகைகளை இணைப்பதன் மூலம் முப்பரிமாண வடிவங்களை பெற்றுக்கொள்ளலாம். நீள அகல உயரத்தை காட்டும் ரேகைகளை இணைப்பதன் மூலம் முப்பரிமாண வடிவங்களை பெற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக, பூவாஸ், சிலைகள், செதுக்கல்கள் போன்றவற்றை குறிப்பிடலாம். அடுத்ததாக மாணவர்களே, நிறம் பற்றி நாங்கள் பார்ப்போம். இவை கலையின் அடிப்படை அம்சங்களில் மூன்றாவது அம்சமாகும். நிறம் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. இதனை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். நான் குறிப்பிடும் போது தெளிவாக வர்ண சக்கரத்தை வரைந்து கொள்ளுங்கள். இதற்காக மாணவர்களை நீங்கள் நிறப்பேனைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். நிறத்தை இனங்காண்பதனாலும் நிறங்களின் இயல்புகளை இனங்காண்பதனாலும் சரியான நிறக்கலப்பினூடாக நாம் ஆக்கத்தின் பெருமானத்தை கூட்டிக் கொள்ளலாம். நிறத்தை இனங்காண்பதனாலும் நிறங்களின் இயல்புகளை இனங்காண்பதனாலும் சரியான நிறக்கலப்பினூடாக நாம் ஆக்கத்தின் பெருமானத்தை கூட்டிக் கொள்ளலாம். மனையின் உள்ளக அலங்கரிப்பின் போது நிறங்கள் கூடுதலாக உபயோகிக்கப்படுகின்றன, அதாவது பயன்படுத்தப்படுகின்றன. மனையின் உள்ளக அலங்கரிப்பின் போது நிறங்கள் கூடுதலாக பயன்படுத்தப்படுகின்றன. நிறங்களில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள் முதன்மை வர்ணங்கள், துணை வர்ணங்கள், இடைவர்ணங்கள், புடை வர்ணங்கள், நடுநிலை வர்ணங்கள், வர்ணச்சக்கரம், குளிர் வர்ணங்கள், வெப்ப வர்ணங்கள், வர்ணங்களின் இயல்பு, இசைவு போன்ற விடயங்களை நாங்கள் நிறங்களினூடாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக முதன்மை வர்ணங்கள் பற்றி பார்ப்போம். முதன்மை வர்ணங்கள் மஞ்சள், நீலம், சிவப்பு ஆகிய மூன்றும் அடிப்படை வர்ணங்கள் அல்லது முதன்மை வர்ணங்கள் அல்லது மூல வர்ணங்கள் என்று குறிப்பிடப்படும். மஞ்சள், நீலம், சிவப்பு போன்றவை அடிப்படை வர்ணங்கள் அல்லது மூல வர்ணங்கள் அல்லது முதன்மை வர்ணங்கள் என குறிப்பிடப்படும். ஏனைய நிறங்களை அல்லது வர்ணங்களை உருவாக்குவதற்கு இம்மூன்று முதன்மை வர்ணங்களே பயன்படுத்தப்படுகின்றன. ஏனைய நிறங்களை உருவாக்குவதற்கு இம்மூன்று முதன்மை வர்ணங்களே பயன்படுத்தப்படுகின்றன. இதற்கு பிள்ளைகள் நீங்கள் இலகுவாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக மனுசி என கொள்ளுங்கள். மனுசி எனும் போது ம என்பது மஞ்சள், நீ என்பது நீலம், சி என்பது சிகப்பு. இவற்றை மாணவர்களை நீங்கள் முக்கோணி ஒன்றை வரைந்து மனுசி என குறித்துக் கொள்ளுங்கள். ம என்பது மஞ்சள், நீ என்பது நீலம், சி என்பது சிவப்பு. குறித்துக் கொண்டீர்களா? ஆம். அடுத்ததாக துணை வர்ணங்கள். அடிப்படை வர்ணங்கள் இரண்டினை சம அளவில் கலக்கும் போது துணை வர்ணங்கள் பெறப்படும். அடிப்படை வர்ணங்கள் இரண்டினை சம அளவில் கலக்கும் போது துணை வர்ணங்கள் பெறப்படும். துணை வர்ணங்களாவன பச்சை, ஊதா, செம்மஞ்சள். சிவப்பு மற்றும் மஞ்சள் இரண்டையும் சேர்க்கின்ற போது செம்மஞ்சள் பெறப்படும். மஞ்சள் மற்றும் நீலம் என்பவற்றை சேர்க்கின்ற போது பச்சை பெறப்படும். நீலம் மற்றும் சிவப்பு என்பவற்றை சேர்க்கின்ற போது ஊதா நிறம் பெறப்படும். அந்த வகையில் மாணவர்களே, நீங்கள் முதலில் நான் குறிப்பிட்டது போல் முதன்மை வர்ணங்களை குறித்திருப்பீர்கள். முக்கோணி ஒன்றை வரைந்து மனுசி மஞ்சள், நீலம், சிவப்பு என குறித்திருப்பீர்கள். அதிலே ஸ்டார் போன்ற அமைப்பொன்றை வரையுங்கள், அதாவது இன்னொரு முக்கோணியை வரைந்து சிவப்பு மஞ்சள் எனும் நிறங்கள் காணப்படும் இடத்தில் செம்மஞ்சள், அதாவது சிவப்பையும் மஞ்சளையும் சேர்க்கின்ற போது செம்மஞ்சள் பெறப்படும். அதே போன்று மஞ்சள், நீலம் போன்ற நிறங்களை சேர்க்கின்ற போது பச்சை பெறப்படும். சிவப்பு, நீலம் போன்ற நிறங்களை சேர்க்கின்ற பொழுது ஊதா நிறம் பெறப்படும். இவ்வாறாக நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இடைவர்ணங்கள். அடிப்படை வர்ணத்தையும் அதற்கு அண்மையில் உள்ள துணை வர்ணத்தையும் சம அளவில் கலப்பதனால் இடைவர்ணம் பெறப்படும். அடிப்படை வர்ணத்தையும் அதற்கு அண்மையில் உள்ள துணை வர்ணத்தையும் சம அளவில் கலப்பதனால் இடைவர்ணம் பெறப்படும். ஆம் மாணவர்களே, இடைவர்ணங்களை நீங்கள் குறிக்கின்ற பொழுது நான் குறிப்பிட்டது போல் முதலாவதாக முக்கோணி ஒன்றை வரைந்தீர்கள், அதில் மூலவர்ணங்களை குறித்தீர்கள். அடுத்ததாக ஸ்டார் போன்ற அமைப்பு இன்னொரு முக்கோணியை வரைந்து அதில் துணை வர்ணங்களை குறித்திருப்பீர்கள். செம்மஞ்சள், பச்சை, ஊதா போன்ற நிறங்களை இவற்றை வெவ்வேறு நிறங்களில் குறித்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நீங்கள் பாருங்கள், மஞ்சள் பச்சை எனும் இரண்டு நிறங்கள் காணப்படும் இடத்திற்கு இடையே சிறு முக்கோணி ஒன்றை நீங்கள் அதில் வரைந்து கொள்ளுங்கள். அவ்வாறு வரைந்து மஞ்சள் பச்சை என்று குறித்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பச்சை நீலம் போன்ற நிறங்கள் காணப்படும் இடத்திற்கு இடையே முக்கோணி ஒன்றை வரைந்து நீலப்பச்சை என்று குறித்து கொள்ளுங்கள். அதே போன்று ஊதா நீலம் போன்ற நிறங்கள் காணப்படும் இடத்திற்கு இடையே நீல ஊதா எனவும் ஊதா சிவப்பு போன்ற நிறங்கள் காணப்படும் இடத்திற்கு இடையே ஊதா சிவப்பு சிவப்பு ஊதா எனவும் சிவப்பு செம்மஞ்சள் காணப்படும் இடத்தின் இடையே சிவப்பு செம்மஞ்சள் எனவும் செம்மஞ்சள் மஞ்சள் போன்ற நிறங்கள் காணப்படும் இடத்திற்கு இடையே மஞ்சள் செம்மஞ்சள் எனவும் குறித்து கொள்ளுங்கள். இவையே இடைவர்ணங்கள். அதாவது மஞ்சள் பச்சை போன்ற நிறங்களை சம அளவில் கலக்கின்ற பொழுது மஞ்சள் பச்சையும், பச்சை நீலம் போன்ற நிறங்களை சம அளவில் கலக்கின்ற பொழுது நீலப்பச்சை நிறமும், நீலம் ஊதா போன்ற நிறங்களை சம அளவில் கலக்கின்ற போது நீல ஊதா நிறமும், சிவப்பு மற்றும் ஊதா நிறங்களை கலக்கின்ற போது சிவப்பு ஊதா நிறமும், சிவப்பு செம்மஞ்சள் போன்ற நிறங்களை கலக்கின்ற போது சிவப்பு செம்மஞ்சளும், மஞ்சள் செம்மஞ்சள் போன்ற நிறங்களை கலக்கின்ற போது மஞ்சள் செம்மஞ்சள் போன்ற நிறமும் பெறப்படும். இவையே இடை வர்ணங்கள் ஆகும். அடுத்ததாக வர்ணச்சக்கரம். வர்ணச்சக்கரமானது மூலவர்ணம், துணை வர்ணம், இடைவர்ணம் போன்றவற்றை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. வர்ணச்சக்கரத்தில் காணப்படும் நிறங்களாவன மூலவர்ணங்கள், துணை வர்ணங்கள், இடைவர்ணங்கள். அடுத்ததாக குளிர் வர்ணங்களையும் வெப்ப வர்ணங்களையும் நாங்கள் பார்ப்போம். மஞ்சள் தொடக்கம் சிவப்பு ஊதா வரையிலான வர்ணங்கள் வெப்ப வர்ணங்கள் ஆகும். மஞ்சள் தொடக்கம் சிவப்பு ஊதா வரையிலான வர்ணங்கள் வெப்ப வர்ணங்கள் ஆகும். ஊதா தொடக்கம் மஞ்சள் பச்சை வரையிலான வர்ணங்கள் குளிர் வர்ணங்கள் ஆகும். ஊதா தொடக்கம் மஞ்சள் பச்சை வரையிலான வர்ணங்கள் குளிர் வர்ணங்கள் ஆகும். இவ்வாறாக நாங்கள் குளிர் வெப்ப வர்ணங்களை இனங்காணலாம். அதாவது நீங்கள் இடைவர்ணங்களை, அதாவது வர்ணச்சக்கரத்தில் மூலவர்ணங்கள், துணை வர்ணங்கள், இடைவர்ணங்கள் போன்றவற்றை தெளிவாக குறித்திருப்பீர்கள். அதனை மஞ்சள் ஊதா என்பவற்றை ஒரு முறையே ஓர்டராக நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு சைட்ல அது என்ன செய்யும் என்றால் வரும். அதற்கேற்ற வகையில் அவை அனைத்தும் குளிர் வர்ணங்களாகவும் ஏனையவை வெப்ப வர்ணங்களாகவும் காணப்படும். அடுத்ததாக புடை வர்ணங்கள். துணை வர்ணங்கள் இரண்டை சம அளவில் கலப்பதனால் புடை வர்ணங்கள் பெறப்படும். துணை வர்ணங்கள் இரண்டை சம அளவில் கலப்பதனால் புடை வர்ணங்கள் பெறப்படும். ஊதாவையும் செம்மஞ்சளையும் சேர்க்கின்ற பொழுது புடை சிவப்பும், செம்மஞ்சள் பச்சை போன்ற நிறங்களை சேர்க்கின்ற பொழுது புடை மஞ்சளும், பச்சை ஊதா போன்ற நிறங்களை சேர்க்கின்ற பொழுது புடை நீலமும் பெறப்படும். அடுத்ததாக நடுநிலை வர்ணங்கள். வர்ணச்சக்கரத்தில் உள்ளடக்கப்படாத வர்ணங்கள் நடுநிலை வர்ணங்கள் எனப்படும். வர்ணச்சக்கரத்தில் உள்ளடக்கப்படாத வர்ணங்கள் நடுநிலை வர்ணங்கள் எனப்படும். அவையாவன வெள்ளை, கருப்பு, கபிலம், சாம்பல். வெள்ளை, கருப்பு, கபிலம், சாம்பல் இவையும் நிறத்தை உருவாக்குவதற்கே பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்ததாக வர்ணங்களின் இயல்புகளை பார்ப்போம். வர்ணங்களின் இயல்பு மூன்று வகையாக காணப்படுகின்றது. முதலாவது வர்ணச்சாயல், இரண்டாவது பெருமானம், மூன்றாவது செறிவு. வர்ணச்சாயல் எல்லா வர்ணங்களும் சிறப்பான பெயர்களினால் இனங்காணப்படுகின்றன. மயில் நீளம், உதாரணமாக மயில் நீளம், நாக மரத்துளிர் சிவப்பு, சாணி பச்சை, வான நீளம், இவ்வாறாக நாங்கள் இவற்றை குறிப்பிடலாம். இந்நிறமானது மாற்றம் ஏற்படாமல் அவ்வாறே நாங்கள் குறிப்பிடலாம். அவற்றையே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லா வர்ணங்களும் சிறப்பான பெயர்களினால் இனங்காணப்படுகின்றன என்று. அடுத்ததாக பெருமானம். வர்ணத்தின் பெருமானம் என்பது அவ்வர்ணத்தின் இள அல்லது கடும் தன்மையாகும். ஏதாவது ஒரு வர்ணத்திற்கு வெள்ளையை சேர்ப்பதன் மூலம் பல்வேறு இள நிறங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதேபோன்று கருப்பை சேர்ப்பதன் மூலம் பல்வேறு கடும் நிறங்களை பெற்றுக்கொள்ளலாம். நிறமானி என்பது வர்ணத்தின் பெருமானத்தை காட்டும் கருவியாகும். அடுத்ததாக செறிவு. வர்ணத்தின் பிரகாசமான அல்லது இருண்ட தன்மையை குறிப்பதாகும். ஒரு வர்ணத்தின் பிரகாசத்தை குறைப்பதற்கு வர்ணச்சக்கரத்தில் தெரிவு செய்யப்பட்ட வர்ணத்திற்கு எதிர் வர்ணத்தை சேர்த்தல். அடுத்ததாக இசைவு. வர்ணச்சக்கரத்தில் உள்ள வர்ணங்களின் பொருத்தப்பாட்டிற்கு அமைய பயன்படுத்திக் கொள்வதற்காக வர்ண இசைவு உருவாக்கப்பட்டுள்ளது. வர்ண இசைவானது இருவகையுண்டு. ஒன்று தனிநிற இசைவு, இன்னொன்று இணைந்த நிற இசைவு. தனிநிற இசைவு ஒரு வர்ணத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள பல்வேறு பெருமானங்களின் பொருத்தப்பாடு தனிநிற இசைவு எனப்படும். இணைந்த நிற இசைவு மூலவர்ணம் ஒன்றுடன் அதன் இரு பக்கங்களிலும் உள்ள இரண்டு அல்லது மூன்று நிறங்களை சேர்ப்பதன் மூலம் இணைந்த நிற இசைவை பெற்றுக் கொள்ளலாம். நான்காவது, அதாவது கலையின் அடிப்படை அம்சங்களின் இறுதி அம்சமான இலையமைப்பு என்பதை நாங்கள் பார்ப்போம். ஏதாயினும் ஓர் ஆக்கத்தின் மேற்பரப்பை தொட்டுணரும் போது வெளிப்படும் தன்மை இலையமைப்பு எனப்படும். வெளிப்படும் தன்மை இலையமைப்பு எனப்படும். இலையமைப்பின் தன்மையை பார்வையினாலும் அறியலாம், அதாவது உணரலாம். மிருதுவான தன்மை, சொரசொரப்பு தன்மை, பளபளப்பு தன்மை என இலையமைப்பு வேறுபடுகின்றன. அடுத்ததாக மாணவர்களே, ஆக்கத்தின் வெற்றிக்கு காரணமாக அமையும் வடிவமைப்பு கோட்பாடுகளை பார்ப்போம். ஆக்கத்தின் வெற்றிக்கு காரணமாக அமையும் வடிவமைப்பு கோட்பாடுகளை பார்ப்போம். வடிவமைப்பு கோட்பாடுகள் கலையின் அடிப்படை அம்சங்களை பயன்படுத்தி ஆக்கப்படும் ஆக்கங்கள் மிகவும் தரமானவையாக இருப்பதற்கு வடிவமைப்பு கோட்பாடுகளை கடைபிடித்தல் முக்கியமானதாகும். கலையின் அடிப்படை அம்சங்களை பயன்படுத்தி ஆக்கப்படும் ஆக்கங்கள் மிகவும் தரமானவையாக இருப்பதற்கு வடிவமைப்பு கோட்பாடுகளை கடைபிடித்தல் முக்கியமானதாகும். ஏதாவது ஓர் இடத்தை அல்லது பொருளை அலங்காரமானதாகவும் கவர்ச்சிகரமானதாகவும் மாற்றியமைக்க வடிவமைப்பு கோட்பாடுகளை பின்பற்றுதல் அவசியமானதாகும். ஏதாவது ஓர் இடத்தை அல்லது பொருளை அலங்காரமானதாகவும் கவர்ச்சிகரமானதாகவும் மாற்றியமைக்க இவ்வடிவமைப்பு கோட்பாடுகளை பின்பற்றுதல் அவசியமானதாகும். அவையாவன: சமநிலை, சந்தம், விகித சமம், உறுத்தலிசைவு, ஒத்திசைவு. சமநிலை, சந்தம், விகித சமம், உறுத்தலிசைவு, ஒத்திசைவு. முதலாவதாக நாங்கள் சமநிலை பற்றி பார்ப்போம். சமநிலை இரு வகையுண்டு: முறைசாரா சமநிலை, முறை சார்ந்த சமநிலை என இரு வகையுண்டு. முதலாவதாக நாங்கள் முறை சார்ந்த சமநிலையை பார்ப்போம். வடிவம், பாரம், அளவு, வடிவமைப்பு, நிறம் ஆகியன ஒன்றோடு ஒன்று சமமான பொருள் ஏதாயினும் ஓர் இடத்தின் மையப்புள்ளியில் இருந்து இரு பக்கங்களின் சமமான தூரத்தில் சமமாக இடப்படுதல் முறைசார் சமநிலை எனப்படும். வடிவம், பாரம், அளவு, வடிவமைப்பு, நிறம் ஆகியன ஒன்றோடு ஒன்று சமனான பொருள் ஏதாயினும் ஓர் இடத்தின் மையப்புள்ளியில் இருந்து இரு பக்கங்களிலும் சமனான தூரத்தில் சமமாக இடப்படுதல் முறைசார் சமநிலை எனப்படும். அடுத்ததாக முறைசாரா சமநிலை. வடிவம், பாரம், அளவு, வடிவமைப்பு, நிறம் ஆகியன ஒன்றோடு ஒன்று சமனற்ற முறையில் இடப்படுதல் முறைசாரா சமநிலை எனப்படும். அதாவது முறைசாராத முறையில் காணப்படுறத நாங்கள் முறைசாரா சமநிலை என்று குறிப்பிடுவோம். அடுத்ததாக சந்தம். ஒரே இயல்பு மீண்டும் மீண்டும் தோன்றுமாறு அலங்கரித்தல் சந்தம் எனப்படும். ஒரே இயல்பு மீண்டும் மீண்டும் தோன்றுமாறு அலங்கரித்தல் சந்தம் எனப்படும். மனையின் உள்ளக அலங்கரத்தின் போது வெவ்வேறு விதங்களில் வெளிப்படுத்தப்படுகின்றன. அதாவது உதாரணமாக திரைச்சீலை, மேசை உரை, கதிரையுரை, கட்டில் விரிப்பு போன்றவற்றின் நிறம் ஒன்றாக இருத்தல். மனையின் உள்ளக அலங்காரத்தின் போது வெவ்வேறு விதங்களில் வெளிப்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக திரைச்சீலை, மேசை உரை, கதிரை உரை, கட்டில் விரிப்பு போன்றவற்றின் நிறம் ஒன்றாக இருத்தல். அடுத்ததாக விகித சமம். ஏதாவது ஒரு இடப்பரப்பினுள் பாரத்திலும் பருமனிலும் சம அளவான மனை தளபாடங்களையும் துணை அலங்காரங்களையும் ஒழுங்குபடுத்துவது விகித சமம். ஏதாவது ஓர் இடப்பரப்பினுள் பாரத்திலும் பருமனிலும் சம அளவான மனை தளபாடங்களையும் துணை அலங்காரங்களையும் ஒழுங்குபடுத்துவது விகித சமம் எனப்படும். உதாரணமாக சோபா செட், இதனை நாங்கள் குறிப்பிடலாம். உறுத்தல் இசைவு. உறுத்தல் எனும் போது மனதை மிகவும் விரைவாக கவரக்கூடிய வகையில் காணப்படுவதை நாங்கள் குறிப்பிடலாம். ஒரு நபரின் மனதை உடனடியாக கவரும் வகையில் ஏதாயினும் ஓர் இடத்தை முதன்மைப்படுத்தும் இயல்பு உறுத்தல் இசைவு எனப்படும். ஒரு நபரின் மனதை உடனடியாக கவரும் வகையில் ஏதாயினும் ஓர் இடத்தை முதன்மைப்படுத்தும் இயல்பு உறுத்தல் இசைவு எனப்படும். வடிவம், அளவு, நிறம், இலையமைப்பு போன்றவற்றில் ஏதாவது ஒன்றில் உறுத்தலை ஏற்படுத்தலாம். வடிவம், அளவு, நிறம், இலையமைப்பு போன்றவற்றில் ஏதாவது ஒன்றில் உறுத்தலை ஏற்படுத்த முடியும். மேலும் வீட்டின் உட்புறத்தில் உள்ள தளவிரிப்பு, விளக்கு நிலற்றிகள், சுவர் அலங்காரங்கள், மலர் அலங்காரங்கள், மின்குமிழ்கள், மனை தளபாடங்கள் போன்றவற்றில் உறுத்தலை ஏற்படுத்தலாம். அதாவது மாணவர்களே, வீட்டின் உட்புறத்தில் எவ்வாறு நாங்கள் உறுத்தலை ஏற்படுத்தலாம் எனும் பார்க்கின்ற பொழுது, தளவிரிப்பு, விளக்கு நிலற்றிகள், சுவர் அலங்காரங்கள், மலர் அலங்காரங்கள், மின் விளக்குகள், மனை தளபாடங்கள் போன்றவற்றில் உறுத்தலை ஏற்படுத்தலாம். வெளிப்புற அலங்கரிப்பின் போது தாவரங்கள், சிலைகள், சிறிய குளங்கள், பலவகையான வெளிச்சத்தை தரக்கூடிய தோற்ற மின் விளக்குகள், சிறிய நீரோடைகள் போன்றவற்றில் உறுத்தலை ஏற்படுத்தலாம். வெளிப்புற அலங்கரிப்பின் போது தாவரங்கள், சிலைகள், சிறிய குளங்கள், பலவகையான வெளிச்சத்தை தரக்கூடிய தோட்ட மின் விளக்குகள், சிறிய நீரோடைகள் போன்றவற்றில் உறுத்தலை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக ஒத்திசைவு. ஏதாயினும் ஓரிடத்தில் மனை தளபாடங்களையோ துணை அணிகளையோ இடும்போது அளவு, வடிவம், நிறம், இலையமைப்பு ஆகியன ஒன்றோடு ஒன்று பொருத்தப்பாடாக அமைவது ஒத்திசைவு ஆகும். ஏதாயினும் ஓரிடத்தில் மனை தளபாடங்களையோ துணை அணிகளையோ இடும்போது அளவு, வடிவம், நிறம், இலையமைப்பு ஆகியன ஒன்றோடு ஒன்று பொருத்தப்பாடாக அமைவது ஒத்திசைவு ஆகும். தளபாடங்கள், துணை அணிகள், நிறம் ஒன்றாக காணப்படல். அடுத்ததாக மாணவர்களே, மனையின் உட்புற அலங்காரத்தை பார்த்து நாங்கள் வெளிப்புறத்தை ஒழுங்கமைப்பதனூடாக அலங்காரத்தை மேம்படுத்தலாம் என்பதை பற்றி பார்ப்போம். அந்த வகையில் வீட்டுத் தோட்டத்தை அலங்கரித்தல் எனும் பகுதியை பார்ப்போம். வீட்டுத் தோட்டத்தை அலங்கரித்தல். வெளிப்புற அலங்கரிப்பின் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள். வெளிப்புற அலங்கரிப்பின் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள். எல்லை பேனல், மண்ணரிப்பை தடுக்கக்கூடிய வழிமுறைகளை மேற்கொள்ளல், நீர் வழிந்தோடக்கூடிய வழிமுறைகளை மேற்கொள்ளல், அலங்காரத்தை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு முறைகளை மேற்கொள்ளல். முதலாவதாக எல்லை பேனல், இரண்டாவதாக மண்ணரிப்பை தடுக்கக்கூடிய வழிமுறைகளை மேற்கொள்ளல், மூன்றாவதாக நீர் வழிந்தோடக்கூடிய வழிமுறைகளை மேற்கொள்ளல், நான்காவதாக அலங்காரத்தை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு முறைகளை மேற்கொள்ளல். எல்லை பேனல், எல்லை பேனல் எனும் போது வேலி அமைத்தலை குறிப்பிடலாம். எல்லை பேணுவதால் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளலாம், அத்தோடு மண்ணரிப்பையும் தவிர்த்து கொள்ளலாம். எல்லை பேணுவதற்காக கம்பு வேலி, மரத்தண்டுகளான வேலி, பயிர் வேலி, மதில் வேலி, மெய்யரிக்கற்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். அடுத்ததாக மண்ணரிப்பை தடுக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுதல். மண்ணரிப்பை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள். மண்ணரிப்பை தவிர்ப்பதற்காக புதர் தாவரங்கள் வளர்த்தல், வடிகால் அமைப்புகள், மண்ணரிப்பை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் மண்ணரிப்பை தவிர்ப்பதற்காக புதர் தாவரங்களை வளர்த்தல், வடிகால் அமைப்பு தொகுதியொன்றை அமைத்தல், கல்வேலி அமைத்தல், புற்களை பதித்தல் போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்ளுதல். புதர் தாவரங்களை வளர்த்தல், வடிகால் அமைப்பு தொகுதியொன்றை அமைத்தல், கல்வேலி அமைத்தல், புற்களை பதித்தல் போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம். அடுத்ததாக நீர் வழிந்தோடக்கூடிய வழிமுறைகளை மேற்கொள்ளல். நீர் வழிந்தோடுவதற்காக வடிகால் அமைப்புகளையும் குழாய் அமைப்புகளையும் பயன்படுத்துதல். நீர் வழிந்தோடுவதற்காக வடிகால் அமைப்புகளையும் குழாய் அமைப்புகளையும் பயன்படுத்துதல். அடுத்ததாக அலங்காரத்தை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு முறைகள் அடுத்ததாக அலங்காரத்தை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு முறைகள் வீற்று முற்றம், வீட்டு தோற்றம் ஆகியவற்றை அலங்கரிக்கும் போது நிலத்தின் அளவு, வடிவம், சரிவுத்தன்மை போன்ற விடயங்களை கவனிக்க வேண்டும். வீட்டு முற்றம், வீட்டு தோட்டம் ஆகியவற்றை அலங்கரிக்கும் போது நிலத்தின் அளவு, வடிவம், சரிவுத்தன்மை போன்ற விடயங்களை கவனிக்க வேண்டும். அலங்கரிப்பதற்காக பல்வேறு வகையான அழகு தாவரங்களை வளர்த்தல். முதலாவது, பல்வேறு வகையான அழகு தாவரங்களை வளர்த்தல். இரண்டாவது, தேவையான முறையில் பல்வேறு வடிவங்களில் தாவரங்களை வெட்டுதல். மூன்றாவதாக, பூப்பாத்திகளை பல்வேறு அமைப்புகளில் அமைத்தல். நான்காவது, பல்வேறு நிற மலர் செடிகளை வளர்த்தல். பல்வேறு நிற மலர் செடிகளை வளர்த்தல். ஐந்தாவதாக, பூத்தொட்டி, தொங்கும் சாடிகள் போன்றவற்றை பயன்படுத்துதல். ஆறாவது, சிறிய குளம், நீர் சிதறல்கள், பூங்கா மேசை, வாங்கு, கதிரை, நீரோடைகள், நீர்வீழ்ச்சிகள் அமைப்புள்ள பாலங்கள், சிலைகள், தள அமைப்புகள், பூங்கா விளக்கு, ஊஞ்சல் போன்றவற்றை அமைத்தல். சிறிய குளம், நீர் சிதறல்கள், பூங்கா மேசை, வாங்கு, கதிரை, நீரோடைகள், நீர்வீழ்ச்சிகள் அமைப்புள்ள பாலங்கள், சிலைகள், தள அமைப்புகள், பூங்கா விளக்கு, ஊஞ்சல் போன்றவற்றை அமைத்தல். இப்பாடப்பரப்பினுள் மாணவர்களே, நாங்கள் கலையின் அடிப்படை அம்சங்களான ரேகை, வடிவம், நிறம், இலையமைப்பு போன்றவற்றையும், வடிவமைப்பு கோட்பாடுகளான சமநிலை, சந்தம், விகிதசமம், உறுத்தலிசைவு, ஒத்திசைவு போன்றவற்றையும், வீட்டு தோட்டத்தை அலங்கரிக்கும் போது கவனிக்க வேண்டிய விடயங்களையும் பற்றி பார்த்தோம். மேற்குறிப்பிட்ட விடயங்களில் உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும் என நம்புகின்றேன். மேற்குறிப்பிட்ட பகுதிகள் அனைத்தும் நன்றாக விளங்கியிருக்கும் என நம்புகின்றேன். எனவே இப்பகுதியில் வினாவப்படும் வினாக்களுக்கு விளங்கி தெளிவான விடைகளை எழுதுவீர்கள் என நினைக்கின்றேன். உங்களுக்கான பயிற்சி. முதலாவது வினா, கலையின் அடிப்படை அம்சங்களையும் வடிவமைப்பு கோட்பாடுகளையும் அட்டவணைப்படுத்துக. இரண்டாவது வினா, வர்ணச்சக்கரத்தை தயாரிக்குக. இதற்காக மூலவர்ணங்கள் மூன்றை மட்டும் பயன்படுத்துக. மூன்றாவது வினா, மனையின் உட்புற வெளிப்புற அலங்கரிப்பின் போது உறுத்தலை ஏற்படுத்தும் சந்தர்ப்பங்கள் மூன்று வீதம் அட்டவணைப்படுத்துக. தரப்பட்ட இவ்வினாக்களுக்கான விடைகளை எழுதி உங்களது பாட ஆசிரியரிடம் கையளிக்கவும். உங்களிடமிருந்து விடைபெறும் நான், ஆசிரியை திருமதி கே. ராஜேஸ்வரி. நன்றி.